Just previous to this, it's been described that what we think of at the time of death determines our next birth.
இந்த பதத்துக்கு கொஞ்சம் முன்புதான் நம்ம மரண தருவாயில என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுடைய அடுத்த பிறவியை தீர்மானம் பண்ணதுன்னு சொல்லப்பட்டது.
Therefore, and Krishna recommends that we think of him so that we will come to him.
அது கிருஷ்ணர் என்ன சிபாரிசு பண்றார் அப்படினா நம்ம கிருஷ்ணரை நினைத்து அதன் மூலமா அவரை அடைய வேண்டும் அப்படினு சிபாரிசு பண்றார்.
So how can we think of him?
நாம எப்படி அவரை பத்தி நினைக்கிறது?
We should know what he is like.
அவர் என்ன விரும்பறார் அப்படிங்கறத நாம அறிஞ்சிருக்கணும்.
Now it's very difficult to meditate or to think of something that has no qualities.
எந்த ஒரு குணங்களும் இல்லாத ஒரு விஷயத்தின் மேல தியானம் செய்யிறது அப்படிங்கறது மிகவும் கடினமானது.
The Advaitavadis are called Nirvisheshvadis.
அத்வைதவாதிகள் நிர்விசேஷவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
They maintain that the supreme has no qualities.
அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படினா பூரண சத்தியத்துக்கு எந்தவிதமான குணங்களும் கிடையாதுன்னு சொல்றாங்க.
But it's very difficult to think of something without any qualities.
ஆனா எவ்வித குணங்களும் மற்ற ஒன்றை இணைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது.
So sometimes the Advaitavadis, they say that, well, you should meditate on Sagun Brahma, and then when you become perfect in meditation, then you go up to meditation on Nirgun Brahma.
சில சமயங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா நீ ஆரம்பத்துல சகுண பிரம்மத்தின் மேல தியானம் செஞ்சு அதன் மூலமா உன்னை உயர்த்தி கொண்டு அதன் பின்னாடி நிர்குண பிரம்மத்துல நீ தியானம் செய்யணும்னு சொல்றாங்க.
They say that bhakti is a stepping stone to understanding that ultimately everything is of one.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படினா பக்தி அப்படிங்கறது எல்லாமே இறுதியில ஒன்றுதான் அப்படிங்கறத அறிஞ்சிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முதல் படின்னு சொல்லுவாங்க.
But this theory is even though apparently promoting bhakti actually kills bhakti.
இந்த கொள்கையானது வெளித்தோற்றத்துல பாக்கிறதுக்கு பக்தியை பரப்புறது மாதிரி தெரிஞ்சா கூட உண்மையில பக்தியை கொல்லக்கூடியதாக இருக்குது.
So we find that the Advaitavadis, they apparently promote bhakti and like bhakti.
நீங்க பார்க்கலாம் வெளித்தோற்றத்துல பார்க்கும்போது அத்வைதவாதிகள் பக்தியை வளர்க்கிற மாதிரியும் பக்தியை பயிற்சி செய்யற மாதிரியும் தெரியலாம்.
But the pure devotees, they strongly oppose Advaitavad.
ஆனா தூய பக்தர்கள் அத்வைதவாதத்தை கடுமையா கண்டிக்கிறாங்க.
So it might seem that the pure devotees, they are sectarian, whereas the Advaitavadis are broad-minded.
இத பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படினா தூய பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட மனநிலையை கொண்டவர்களாகவும் அத்வைதவாதிகள் பரந்த மனப்பான்மை உடையவர்களாகவும் தோன்றலாம்.
But it is a question of understanding the actual truth.
ஆனா இது உண்மையான சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கான உண்மை என்னங்கறத பற்றிய கேள்வியாகும்.
The bhakti of the Advaitavadis is comparable to that of Putana.
Advaitavadigalude bhakti anadu Putanavukku inaiya oppidapadudhu.
Who appeared to be very favorable and loving toward Krishna.
Aval Krishnarukku munnadi romba anugulamavum romba bhaktiyudeyaravum thottramadichanga.
But her ultimate purpose was to kill Krishna.
ஆனா அவளுடைய இறுதி குறிக்கோள் என்ன அப்படினா கிருஷ்ணரை கொல்வதாகும்.
So the Advaitavadis say yes yes bhakti is very good.
அது மாதிரியே அத்வைதவாதிகள் சொல்றாங்க சரி சரி பக்தி அப்படிங்கிறது மிகவும் நல்லது.
But they say that ultimately by doing bhakti you should understand that the absolute truth has no qualities.
ஆனா அவங்க என்ன சொல்வாங்க அப்படினா இறுதியில பக்தியை நீ பண்றதன் மூலமா இந்த பூரண சத்தியத்துக்கு எந்த ஒரு குணமும் கிடையாது அப்படிங்கறத நீ உணரணும் வாங்க.
But then where is the bhakti if ultimately you want to reject the object of bhakti?
பக்தியினுடைய விஷயத்தை நீங்க நிராகரிக்கிறதா இருந்தீங்க அப்படினா அப்ப பக்தி அப்படிங்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு?
Then it becomes something like love of persons who want to get something from someone.
இது நாம பார்க்கும்போது ஒரு நபர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒருத்தருடைய செயல்பாடு மாதிரி தெரியும்.
In the Western world, it's not uncommon for a beautiful woman to attract a rich man.
மேற்கத்திய உலகத்துல ஒரு அழகான பெண்மணிகள் பணக்கார ஆண்களை வசீகரம் பண்றதுல வசீகரம் பண்றது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான நிகழ்ச்சி கிடையாது.
She attracts him, she marries him, she divorces him and by legal manipulation takes away all his money.
அவங்க அந்த நபரை பணக்காரரை கவர்ந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கிட்ட விவாகரத்து பண்ணிட்டு அந்த விவாகரத்து மூலமா அவனுடைய பணத்தை எல்லாம் சட்டப்பூர்வமா புடிங்கிறாங்க.
So her love was just to show.
அவங்களுடைய காதல் அப்படிங்கிறது வெறும் காட்சி தான், ஒரு படம் காமிக்கிறாங்க அவ்வளவுதான்.
It wasn't love at all.
அது அன்பே கிடையாது, காதலே கிடையாது.
Chaitanya Mahaprabhu was taught what is actual bhakti.
சைத்தன்ய மகாபிரபு உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத காமிச்சார்.
ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதம் வா ஜகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதத் பக்தி ராஹிதுகி த்வயி.
எனக்கு பணம் வேண்டாம், என்னை பின்பற்றுவோர் யாரும் வேண்டாம், அழகிய பெண்களும் எனக்கு வேண்டாம், உம்முடைய பிறவிதோறும் உம்முடைய காரணமற்ற கருணை எனக்கு வேண்டும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பிரார்த்தனை பண்றார்.
Not even asking for moksha.
அவர் மோட்சத்துக்கு கூட கேக்குறது கிடையாது.
I may remain in this material world but I simply desire to serve you with no personal desire.
நான் இந்த பௌதிக உலகத்திலே இருந்தாலும் சரி, நான் எவ்வித சுயநல ஆசைகளும் இல்லாம உமக்கு சேவை செய்யறது மட்டுமே நான் விரும்புறேங்கிறார்.
Then ashlishava padaratam pinashtuma. You either you can embrace me or crush me under your feet.
நீ என்ன அரவணைச்சு எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சரி, இல்ல உன்னுடைய பாதங்கள்ல என்ன வச்சு நசுக்குனாலும் சரி.
அதாஷனாம் மாமஹதாம் கடோதுவ ஆர் இஃப் யூ மேக் மீ யூ யூ கேன் மேக் மீ broken hearted by rejecting me.
அப்படி இல்லனா என்ன நிராகரிக்கிறது மூலமா என்னுடைய இதயத்தை நீ துண்டு துண்டா பண்ணலாம்.
யதா ததா பாவித தாது லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சைவநாபர. Even though you may appear to have Krishna, you may appear to not have good qualities, but anyway, you are the Lord of my life in all circumstances.
Krishna re, நீ எங்கிட்ட எவ்வாறு நடந்துட்டானோ சரி, எல்லா சூழ்நிலைகளுமே எந்த நிபந்தனைகளுமே இன்றி நீயே எனது பகவான் ஆவா.
So, Prananatha actually means the Lord of my life.
Prananatha abina ennudaiya vaalkaiyinudaiya naadan.
So this may appear to be a foolish statement.
இது ஒரு முட்டாள்தனமான கருத்து மாதிரி தெரியலாம்.
That why should we love someone if he rejects us and crushes us?
ஏன் நம்ம ஒரு நபர் யார் ஒருவர் நம்மளை நிராகரிக்கிறாங்களோ, யார் ஒருவர் நம்மளை நசுக்கிறாங்களோ, அவங்களை நம்ம ஏன் அவங்க மேல நம்ம ஏன் அன்பு செலுத்தணும்?
But actually Krishna is worshipped by the pure devotees because of his quality of love.
உண்மையில தூய பக்தர்கள் கிருஷ்ணரை அவருடைய காதல் அன்பு அப்படிங்கிற குணத்துக்காக அவர் மேல அன்பு செலுத்துறாங்க.
That he does protect his devotees.
அவர் அவருடைய பக்தர்களை பாதுகாக்கிறார்.
ஏ பஜந்திதமாம் பக்தா மைதேதேஷு சாப்யஹம். He reciprocates with the love of his devotees.
அவர் தன்னுடைய பக்தர்களுடைய அன்புக்கு பரிமாறி கொண்டிருக்கிறார்.
Devotees on the higher level are attracted to Krishna for his pastimes of love more than his display of opulence.
பக்தர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவருடைய அன்பு பரிமாற்றத்தினால அதிகமாக கவரப்படுறாங்க, அவருடைய ஐஸ்வர்யங்களால கிடையாது.
For his prem leela rather than his aishwarya prakash.
அவருடைய பிரேம் லீலாவினால கவரப்படுறாங்க, அவருடைய ஐஸ்வர்ய பிரகாசத்தினால கிடையாது.
Here in this verse it's described to meditate on the personality of Godhead for his greatness, for his aishwarya prakash.
இங்க இந்த பதத்துல அவருடைய பெருமிதத்துக்கும் அவருடைய ஐஸ்வர்ய பிரகாசத்தை நினைச்சு அவரை தியானம் பண்றது இங்க சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு.
He is the abode of all opulence.
அவர் எல்லா ஐஸ்வர்யங்களும் வசிக்கும் இடமாவார்.
Therefore his name is Srinath Sridhar.
அதனாலே அவருக்கு ஸ்ரீநாத் ஸ்ரீதர் என்று பெயர்.
ஸ்ரீநிகேதன்
ஸ்ரீநிகேதன்
ஸ்ரீவாஸ். All these names indicate that he is the abode of all opulence. Who is Sri Lakshmi Devi?
இந்த பெயர்கள் எல்லாமே அவர் எல்லா ஐஸ்வர்யங்களும் இருப்பிடம் அப்படிங்கறத குறிப்பிடுது. ஏனா ஸ்ரீ அப்படிங்கறது லட்சுமியை குறிக்கக்கூடியதாகும்.
But over and above his being the abode of all opulence, he is the abode of madhurya.
ஆனா அவர் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களின் இருப்பிடம் அப்படிங்கிறதுக்கு மேலாக அவர் மாதுரியத்தினுடைய இருப்பிடம்.
There are four qualities of Krishna which differentiate him from the Narayan forms.
கிருஷ்ணர் கிட்ட நாலு சிறப்பான குணங்கள் இருக்கு, அது அவருடைய நாராயண ரூபத்தை அவரிலிருந்து வித்தியாசப்படுத்தக்கூடியதாக திகழுது.
The Narayan or the Vishnu forms, Narayan, Varaha, Nrisimha, Kurama, Matsya, they display the opulence of the Lord.
விஷ்ணுனுடைய ரூபங்கள் நாராயண, வராக, நரசிங்கா, கூர்மா, இந்த ரூபங்கள் எல்லாமே அவருடைய ஐஸ்வர்ய பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு.
But there are four special qualities of Krishna.
ஆனா கிருஷ்ணரில நான்கு சிறப்பான குணங்கள் இருக்கு.
பிரேம் மாதுரி, his exchanging pastimes of love.
பிரேம் மாதுரியம், அதாவது அவர் அன்பு பரிமாற்றம், காதல் பரிமாற்றங்களை தன்னுடைய பக்தர்களோட உறவு கொள்றார்.
ரூப மாதுரி, his extraordinary beauty.
ரூப மாதுரியம், அவர் எல்லையில்லாத அளவிற்கு மிகவும் அழகானவர்.
Even more than that of Narayan.
நாராயணரை விட அழகானவர்.
வேணு மாதுரி, his opulence of his flute.
வேணு மாதுரியம், அவர் அவருடைய புல்லாங்குழலை கொண்டிருக்கிறார்.
And well, I mixed it up then. லீலா மாதுரி, his extraordinary pastimes.
அது மட்டும் இல்லாம அவருடைய லீலா மாதுரியம், அவருடைய சிறப்பு வாய்ந்த, தனிச்சிறப்பு வாய்ந்த லீலைகள்.
So prem means the exchanges, prem madhuri means the loving exchanges with his
prem
with his devotees.
பிரேம் அப்படின்னா அவர் பக்தர்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள். பிரேம மாதுரியம் அப்படின்னா அவர் பக்தர்களுக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இனிமையான உறவு முறைகள்னு குறிப்பிடப்படும்.
Now certainly the devotees of Lord Narayan, they love him.
உண்மையே நாராயணருடைய பக்தர்களும் அவர் மேல அன்பு செலுத்துறாங்க.
But not, we don't find to the extent of the Brajvasis.
ஆனா அதே சமயத்துல பிரஜவாசிகள் கிருஷ்ணன் மேல காட்டக்கூடிய அன்பின் அளவிற்கு நம்ம நாராயணரை வழிபடுறவங்க கிட்ட பாக்குறது கிடையாது.
Because their love for the Lord is restricted.
ஏன்னா அவர்களுடைய அன்பு, கடவுள் மேல இருக்கக்கூடிய அவர்களுடைய அன்பு வரையறைக்கு உட்பட்டது.
By sankocham, you have that word in Tamil? Sankocham means some hesitation.
அங்க ஒரு சில தயக்கங்கள் இருக்கு அந்த உறவு முறையில.
Just like we see when just after Krishna had killed Kamsa, then Vasudev and Devaki approached Krishna and they started praising him as the Supreme Lord.
ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் கம்சனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் வசுதேவரும் தேவகியும் அவரை அணுகும் போது அவரை முழு முதல் கடவுளா எண்ணி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க.
They recognized him as the Supreme Lord Narayan.
அவங்க அவரை முழு முதல் கடவுள் நாராயணர் அப்படிங்கறத உணர்ந்து அங்கீகரிச்சாங்க.
But Krishna thought, well, if they think of me like this then they can't love me as father and mother.
கிருஷ்ணர் நினைச்சா இவங்க என்ன இந்த மாதிரி நினைச்சாங்க அப்படினா என்ன என்னுடைய தாயா இருந்து இவங்க என் மேல அன்பு செலுத்த முடியாதுன்னு நினைச்சார்.
So he covered them with his yogamaya potency and they forgot that he was father and mother and then they embraced him.
அதன் மூலமா அவங்க கிருஷ்ணர் தன்னுடைய யோகமாய சக்தியின் மூலமா அவங்களை கவர்ந்து அவங்களுடைய தாய் தந்தை அப்படிங்கிற உணர்வை கொண்டு வந்து அதன் மூலமா அவங்க கிருஷ்ணரை கட்டிப்பிடிச்ச ஆரம்பிச்சாங்க.
One cannot embrace with open hearted feeling a person if we think that he is very much greater than us.
நம்மை விட மிகச் சிறந்த அளவுல மிக பெரியவர் அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தர் மேல நமக்கு இருந்தது அப்படின்னா திறந்த மனதோட அவங்களை நம்ம அரவணைக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாததாகும்.
If we were to meet the Prime Minister, we couldn't just go out to him and give him a big hug. Oh, I'm so happy to see you.
நம்ம ஒரு பிரதம மந்திரியை சந்திக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம அவரு கட்டி பிடிச்சி நான் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி கொடுக்க முடியாது.
There's formality, there's protocol to be observed.
அங்க ஒரு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இருக்கு.
His wife does so.
அவருடைய மனைவி அது மாதிரி பண்ணலாம்.
Not in public.
பொதுமக்கள் மத்தியில பண்ண மாட்டாங்க.
She may even in at home she may even chastise him. Oh, you're also always busy, I never see you, why don't you spend more time with me.
அவங்க அவருடைய வீட்டுல அவரை திட்ட கூட செய்யலாம். நீங்க ரொம்ப எப்பவுமே வேலையில மும்முரமா இருக்கீங்க, அதனால உங்க கூட பேசுறது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு திட்டலாம்.
So Krishna's Vrindavan pastimes, they're like the hidden private affairs of the Supreme Lord.
கிருஷ்ணருடைய பிருந்தாவன லீலைகள் அப்படிங்கிறது முழுமுதல் கடவுளுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான லீலைகள்.
He is the Supreme Lord.
அவர் முழுமுதல் கடவுள்
தான். The Supreme Lord means he is a person.
முழுமுதல் கடவுள் அப்படினா அவர் ஒரு நபர்.
And person means he's not always standing and saluting and giving blessings, but he likes to joke also and have some loving affairs.
நபர் அப்படினா எப்பவுமே மேல இருந்து சல்யூட் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. அவர் தன்னுடைய பக்தர்களோட உறவு கொள்றதுக்கு முயற்சி செய்யறார்.
One thing for Narayana is Stavapriya. He is very pleased when the prayers of the Vedas are recited in his honor.
நாராயணருக்கு ஒரு பெயர் ஸ்தவப்ரியா, அதாவது அவரை புகழ்ந்து வேத பாராயணம் யாராவது பண்ணினாங்க அப்படின்னா அது அவருக்கு மிகவும் பிடிக்கும்.
But Krishna is pleased thousands and thousands of times more when the gopis chastise him than when the Vedic prayers are offered to him.
ஆனா கிருஷ்ணரோ வேத மந்திரங்களை கொண்டு அவரை புகழ்வதை காட்டிலும் கோபியர்கள் அவரை திட்டுறதுல ஆயிரக்கணக்கான மடங்களுக்கு மேல ஆனந்தம் கொள்றார்.
Because their love is not because he's God and he's great and we should worship him, but just because they love him.
ஏனா கோபியர்களுடைய அன்பானது கிருஷ்ணர் கடவுள் அப்படிங்கறதுனாலயோ கிருஷ்ணர் மிகப்பெரியவர் அப்படிங்கறதுனாலயோ கிடையாது, கிருஷ்ணர் எனது அன்பிற்கு பாத்திரமானவர் அப்படிங்கிற காரணத்தினாலதான்.
So in Bhagavad Gita the Lord establishes that he is the supreme absolute truth.
Bhagavad Gita la Krishna thane parama satyam abingiradha parama purana satyam abingiradha nirnayam pandrar.
And the jiva as subordinate to the supreme lord should worship him.
And the mulumudal kadavulukku keela irakkudiya jeevaatmaavanavargal avare valibadanum abingiradhiyum theermanam pandrar
and surrender to him.
அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட சரணடையணும் ஜீவாத்மாக்கள்.
That is the ultimate instruction of Bhagavad Gita.
அதுதான் பகவத் கீதையினுடைய இறுதி உபதேசம்.
சர்வதாமாம் பரித்தஜ மாமேகம் சரணம் வச. Abandoning all varieties of religion, this means to go beyond vanashram dharma, one should simply surrender to me, Krishna says.
எல்லா விதமான தர்மங்களையும், அதாவது வர்ணாசிரம தர்மங்களையும் தாண்டி வெளியில வந்து எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணர் சொல்றாரு எங்கிட்டன்னு, so krishna kitta nam ellarum saranadeyum.
Chaitanya Mahaprabhu's teachings begin where Bhagavad Gita finishes.
Ana Chaitanya Mahaprabhu-nude upadesangalo Bhagavad Gita enda edathla mudiyudo anda edathla irundhu aarambhamagudhu.
Love beyond surrender.
Anbu abingiradhu saranagathikku apparpattadhaagum.
Surrender is the basis.
Saranagathi abingiradhu adipadai.
But over and beyond that there is pure love of Krishna.
அதற்கு மேலேயும் அதற்கு அப்பாற்பட்டும் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய தூய அன்பு அப்படிங்கிறது திகழுது.
So we are enjoined to think of the Supreme Lord Narayan Krishna as the greatest person.
அதனால நம்ம முழுமுதல் கடவுளான நாராயணர் கிருஷ்ணர் அவரை மிகச்சிறந்த நபர் அப்படின்னு சொல்லி நினைக்க சொல்லி நமக்கு சிபாரிசு செய்யப்படுகிறது.
And by following the process of sadhana bhakti we should gradually place our mind at the lotus feet of Krishna.
Sadhana bhakti valimurai namma pinpatri padipadiya nammude manada krishnarude paadaravindangalla nama padiye vekkanum.
Instead of thinking of all nonsense as we are wont to do in this material world.
Inda ulagathla nama pannanum nenaikka koodiya abadhamana seyalgal ellathiyum nenaikkiradhu badhila krishnarude thamarai paadangala nenaikkanum.
Now that term wont to do, that means inclined to do. No. W-O-N-T, want. But when we are actually in pure love of Krishna, then automatically we always think of Krishna.
நாம எப்போ கிருஷ்ணர் மேல தூய அன்புல இருக்கமோ அப்ப நம்ம கிருஷ்ணரை தானாகவே கிருஷ்ணரை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம்.
We cannot stop thinking of Krishna even if we wanted to.
நம்ம கிருஷ்ணரை நினைக்கிறத நிறுத்தணும் நினைச்சா கூட அது சாத்தியம் இல்லாததாகும்.
A devotee doesn't want to stop thinking of Krishna.
பக்தன் கிருஷ்ணரை நினைக்கிறத நிறுத்தணும் அப்படினு எப்பவும் நினைக்கிறது கிடையாது.
Because he finds ever greater bliss at every moment in doing so.
ஏன்னா பக்தன் அவ்வாறு செய்யறது மூலமா, அதாவது கிருஷ்ணரை நினைக்கிறது மூலமா, ஒவ்வொரு கணமும் அவர் பெரிய ஆனந்தத்தை உணர்றான்.
யதாவதி மம சேத கிருஷ்ண பதாரவிந்தை நவ நவரச தாமனுஜ்யந்த முந்தமாசீத். That since I've been thinking, since I've placed my mind at the lotus feet of Krishna, I'm finding more and more Navanavarasa, the rasa, at every moment.
நான் என்னுடைய மனதை கிருஷ்ணருடைய பாதாரவிந்தங்கள்ல சரண பதிய வச்ச காரணத்தினால ஒவ்வொரு கணமும் நான் புதிது புதிதான ரசங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன்.
But even if theoretically a devotee wanted to stop thinking of Krishna, he cannot do so.
Nama etalola paartha kuda bhaktan Krishna ra nenikiradha niruthanum odi nenachana adu saadhyame illada ondragum avanukku.
He is trapped.
Avan kai pidikulla irukran.
In this material world we are caught in the trap of maya.
Inda bhaudiyolathla nama mayinala pinaikapattirukrom.
And in prem bhakti we are caught in the trap of prem.
Adhe maari prema bhakti la nama premam abingra idhila pinaikapattirukom.
The point is that we are always controlled.
Karuthu enna abina nama eppovume kattupaduthapattirukom.
So better be controlled by Krishna's internal potency of prem bhakti rather than his external potency which causes repeated birth and death.
Adanalae nama கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியினால பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய வெளிப்புற சக்தியினால பிணைக்கப்பட்டு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில இருக்கிறதை காட்டிலும் மிகவும் சிறந்ததாகும்.
Now because Chaitanya Mahaprabhu's teachings are of pure love, they begin where Bhagavad Gita finishes. That doesn't mean that we should think that Bhagavad Gita isn't important.
Chaitanya Mahaprabhu-னுடைய உபதேசங்கள் கிருஷ்ணருடைய உபதேசங்கள் முடிஞ்ச இடத்துல இருந்து ஆரம்பமாகுது அப்படிங்கிற காரணத்தினால பகவத்கீதையினுடைய உபதேசங்களை முக்கியத்துவம் மற்றது அப்படின்னு நம்ம கருதிடக்கூடாது.
Bhagavad-gita is the basis of Chaitanya Mahaprabhu's teachings.
Chaitanya Mahaprabhu-னுடைய உபதேசங்களின் அடிப்படை பகவத்கீதையே.
And without understanding this, we must always be confused as to the nature of the Supreme.
இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா முழுமுதற் கடவுளுடைய இயற்கை என்ன அப்படிங்கறதுல நம்ம எப்பவுமே குழம்பியே இருப்போம்.
There are so many misconceptions about the nature of God due to people not understanding Bhagavad Gita as it is.
Bhagavad Gita adanude unmai irula purinjikama irukkiradhin kaaranama mulumudar kadavulude yerkai patti ekkachakkamana thavarana karuthukal makkal mathiyila ulavikondirukku.
Mostly the impersonal concept of God is prominent.
அதிகமா பாத்தீங்க அப்படின்னா கடவுளுடைய உருவமற்ற தன்மை அப்படிங்கிற கருத்தானது மிகவும் பிரபலமா இருக்கு.
Because people cannot imagine what is the personality of Godhead.
ஏன்னா மக்களால கடவுளுடைய வியக்தித்துவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாததா இருக்கு.
When they start to think about it, they become bewildered.
அவங்க இத பத்தி எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப குழம்பி போயிடுறாங்க, மயங்கி போயிடுறாங்க.
And therefore they conclude that the Supreme is not a person.
அதனால அவங்க என்ன முடிவு செய்றாங்க அப்படினா பூர்ண சத்தியமானது ஒரு நபர் கிடையாதுங்கறாங்க.
Although this proposition is full of contradictions.
அந்த இத்தகைய கருத்தானது முழுக்க முழுக்க முரண்பாடுகளை கொண்டதா இருக்கும் பட்சத்தில் கூட.
For instance, we find in Islam that they are very much against the concept of the Supreme being a person.
ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படினா பூரண சத்தியமான பகவான் ஒரு உருவமுடையவர் அப்படிங்கற கருத்துக்கு இஸ்லாம் மதத்துல முஸ்லிம்ல அவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
But they say you should pray to Allah.
ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு.
Pray to what, who, what or who are you praying to? If you're praying to a non-person, then who or what is responding?
நீங்க ஒரு நபர் இல்லாத ஒருத்தர் கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படினா யார் என்ன உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்குது?
It's said that Muhammad ascended the mountain and God spoke to him.
என்ன சொல்லப்படுது?
Allah spoke to him.
முகமது கிட்ட அல்லாஹ் பேசினார் அப்படிங்கிறது சொல்லப்படுது.
But speaking is the function of a person.
ஆனா பேசுறது அப்படிங்கிறது ஒரு நபருடைய தொழிலாகும்.
And even if you say, well, Allah is all-pervading, but He was speaking in that particular place, so He must have been at a particular place.
கடவுள் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அவர் பேசினதா சொல்லப்படும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த நபர் இருந்தார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்.
Without discussing all these points in great detail, we can say that except that which is taught by the Vaishnava Acharyas, all concepts of philosophy and religion are most incomplete and full of so many mistakes.
Vaishnava Acharyas kudutha tattvangalin adipadaiyila nama purinjikada pachathila ulagathil irukkudiya ekkachakamana tattvangal ellame muluka muluka thavargal kondadagave thigaludhu.
Of course everyone will say, well, our way is the best.
Adhe samayathil unmaila paathina ovvorum solvanga engalude paadhai dhaan migachirandhadhu.
But if we examine neutrally, we'll find that there is no concept which even closely, it comes close to that given by the Vaishnava Acharyas.
Neenga nadunilayile irundhu ellathiyum alasi aaranju paathinga neenga purinjikka mudiyum Vaishnava Acharyas kudutha karuthukku konjam kooda pakkathula mitra mathavanga kudutha karuthukal varrade kedaiyadhu abdingaga.
No one outside, those who speak of God in the non-Vedic traditions, they actually have no actual idea of what He is like.
Veda kalacharathukku apparpattu kadavulai patti pesakoodiyavanga ellarume unmaila kadavulude gunam enna avar mele irukkudi anbu enna abingiradha patti konjam kooda karuthu illadhavargala dhaan irukanga.
And because they do not know what He is like, then how can they know how we're supposed to relate with Him?
அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது தெரியாத பட்சத்துல அவரோட எப்படி அவங்களால உறவு கொள்ள முடியும்?
They have no concept of what is actual spiritual life.
உண்மையான ஆன்மீக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கற கருத்துல அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது.
Therefore, if even if you find they're praying, you'll find that if you go deep into the prayers, if you examine the philosophy and the theology of the, there are basically three non-Vedic religions. There's Judaism, Christianity, and Islam. And even in Christianity and Judaism, there are some sects which are supposed to be very personalistic and devotional. But if you go deeply, you'll find that they're also impersonal, or they're asking for some, they're expecting some material benefit.
நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய வேத கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா தத்துவங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா வேத கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட தத்துவங்கள் போது மூன்று மதங்கள் வருது. மக்கள் தொகை அதை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கிற பட்சத்துல, அதாவது யூத மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம். இந்த மூன்று மதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா யூத மதத்திலையும் கிறிஸ்துவ மதத்திலையும் கடவுள் ஒரு நபர் அப்படிங்கிற கருத்து ஒரு சில பகுதிகளில் இருந்தா கூட அதை நம்ம ஆழமா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அவங்களும் கடவுள் உருவமற்றவர் அப்படிங்கிற கருத்துக்கு போறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த உருவமுடைய கடவுள் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது பிரதிபலன் வேண்டி செய்யக்கூடிய உறவு முறைக்கு வராங்க.
It's very much required that this actual knowledge of the jiva and Bhagavan and their relationship is spread within human society.
மனித சமுதாயத்துக்கு மத்தியில இந்த கடவுள் அப்புறம் ஜீவன் அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறை, இதை பற்றி தெளிவான அறிவு பரப்பப்படணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேவையாகும்.
Without this, then under the influence of the age of Kali, people are becoming more and more like animals.
இதை செய்யாம இருக்கக்கூடிய காரணத்தினால கலியுகத்தின் தாக்கத்தினால மக்கள் எல்லாரும் அதிக அளவுக்கு அதிகமா மிருக சமுதாயத்துக்குள்ளார போயிட்டு இருக்காங்க.
So those who are members of the Krishna conscious movement, they should understand what this philosophy is and try to distribute that to others.
இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்துல உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டு அதன் மூலமா மற்றவங்க எல்லாருக்கும் இதை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும்.
Such a high concept, even Lord Brahma, he cannot grasp this.
இது மிகவும் உயர்ந்த ஒரு கருத்து, பிரம்மதேவர் கூட அதை கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை இந்த உயர்ந்த கருத்தை.
It's described that in Bhagavatam that Lord Brahma, he stole the cows, he stole the calves and the cowherd boys.
Bhagavatam enna sollapattirukku appadina avar anga கிருஷ்ணருடைய கோபால நண்பர்களையும் அவருடைய கன்றுக்குட்டிகளையும் திருடிட்டு போயிட்டார் அப்படின்னு.
And afterwards he came to apologize to Krishna by offering very meaningful prayers.
அதற்கு பிறகு ரொம்ப அர்த்தமுள்ள பிரார்த்தனைகளை கொண்டு கிருஷ்ணர் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கிறதுக்காக வந்தார்.
And our Vaishnava acharyas have revealed that Krishna was thinking, who is this funny fellow with four heads?
வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படினா கிருஷ்ணர் யோசிச்சார் யார் இந்த பேடிக்கான நபர் நாலு தலையோட வந்து நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரேன்னு.
I just want to run off and play with my friends.
நான் இங்க இருந்து ஓடி போய் என்னோட நண்பர்களோட விளையாடுறதுக்கு நான் விரும்புறேனே.
But this fellow seems to be very upset and disturbed, so maybe I better just spend a little time with him to placate him.
ஆனா இந்த நபரானவர் ரொம்ப மனம் சோர்ந்து போய் கிடக்கிறதுனால நான் இவர் கூட கொஞ்ச நேரம் செலவு பண்ணி அவரு கொஞ்சம் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி கிருஷ்ணர் அவர் கூட நேரம் செலவு பண்ணாராம்.
Every evening when Krishna comes back with his friends from herding the cows, all the demigods line up to pray to Krishna.
Krishna ஒவ்வொரு நாள் மாலையும் தன்னுடைய கோப நண்பர்களோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது எல்லா தேவர்களும் வழியில நின்னு கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்யறதுக்காக நிற்பாங்க.
And sometimes the cowherd boys they come up to Krishna and mockingly imitate and pretend they're a demigod and offer prayers to him.
ஒரு சில நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய கோபால நண்பர்கள் கிருஷ்ணர் முன்னாடி வந்து தேவர்களை போல நடிச்சு கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரி.
So he's so great that even the demigods cannot understand him.
அவர் எவ்வளவு சிறந்தவர் அப்படினா தேவர்களாலும் அவரை புரிஞ்சுக்க முடியாது.
And therefore in great awe and reverence offer prayers to him.
அதனால அவங்க கிருஷ்ணர் மேல ஒரு பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டு அவர்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க.
And the Vrajavasis are so great that they make fun of Krishna. That oh the now the demigods are coming to offer prayers to you, you're such a big fellow.
ஆனா பிரஜவாசிகள் எவ்வளவு சிறந்தவர்கள் அப்படினா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கே உங்கிட்ட தேவர்கள் எல்லாம் வந்து உங்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அத வச்சு வேடிக்கை பண்ணி கிருஷ்ணர்ட்ட விளையாடற அளவுக்கு இருப்பாங்க.
So this very wonderful high level of intimate love for Krishna is being distributed by Chaitanya Mahaprabhu.
சைதன்ய மகாபிரபுனால கொடுக்கப்பட்ட கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய இந்த அன்பானது மிகவும் அற்புதமானது, மிகவும் அழகானது, மிகவும் உயர்ந்ததாம்.
It's being distributed in this Kali Yuga in which the people are like animals and not even they're like, not like ordinary animals, they're like snakes and crocodiles.
இந்த கலியுகத்துல மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சைதன்ய மகாபிரபு இந்த உயர்ந்த விஷயத்தை கொடுத்திருக்காரு. மக்கள் இந்த கலியுகத்தை மிருகங்களைப் போல வசிக்கிறாங்க அப்படின்னா சாதாரண மிருகங்களைப் போல கிடையாது, மிகவும் தாழ்ந்த மிருகங்களான பாம்புகள் முதலைகள் போன்று வசிக்கிறாங்க மக்கள்.
This is Chaitanya Mahaprabhu's extraordinary mercy.
இது சைதன்ய மகாபிரபுவினுடைய மிகவும் சிறப்பு வாய்ந்த எல்லையில்லாத கருணையாகும்.
Therefore the word achincha is used to describe the mercy of Chaitanya Mahaprabhu.
அதனால சைதன்ய மகாபிரபுவினுடைய கருணையை விளக்கிறதுக்காக அச்சிந்தியா அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது.
Achincha means inconceivable.
அச்சிந்தியா அப்படின்னா நம்மளால எளிதில் புரிந்து கொள்ள முடியாதுன்னு அர்த்தம்.
But actually even this material energy is inconceivable.
ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌதிக சக்தி கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியாததாகும்.
How a mighty tree is coming from a tiny seed is achintya. How a mighty, it means a large in this context. A large tree is coming from a tiny seed.
எப்படி ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு பெரிய மரம் வளருது அப்படிங்கறது நம்மளால புரிந்து கொள்ள முடியாதா.
Sometimes you see rock formations where the rock is formed into an arch just by itself.
ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படினா பாறையானது ரொம்ப அழகான வளைவா தானாகவே அது மாதிரி உருவெடுத்திருக்கும்.
I saw a photo of a rock in Burma, a huge rock which is on the edge of a mountain.
நான் ஒரு போட்டோ பார்த்தேன் பர்மால பிடிச்ச ஒரு போட்டோ, அதுல ஒரு மலையினுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாறையை நான் பார்த்தேன்.
And about 70% of the rock is over the edge of the mountain.
அந்த மலையினுடைய நுனியிலிருந்து வெளியில நீட்டிட்டு இருக்குது 70% மேலான பாறை.
It looks like it should fall down, but it doesn't. It's been there for centuries.
அத பார்த்தோம் அப்படினா அது எந்த சணமும் கீழே விழறலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது பல வேர் நூற்றாண்டுகளா அப்படியே தான் இருக்கு, அது கீழே விழறது கிடையாது.
So there are thousands of facets of material nature which are inconceivable.
ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு பௌதிக இயற்கையிலேயே, அதுவே நம்மளால புரிந்து கொள்ள முடியாதாகும்.
So what to speak of the Supreme Lord who simply by his ichha shakti, by his the power of his desire, he creates, maintains and destroys all of this.
அப்படி இருக்கும்போது முழுமுதல் கடவுளை பத்தி என்ன சொல்றது? அவருடைய இச்சா சக்தி, அதாவது அவருடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு விருப்ப, அவருடைய பெரும் விருப்பத்தின் மூலமாகவே அவர் இந்த உலகத்தை படைச்சு காத்து அழிக்கிறார்.
And what to speak of Krishna, the topmost feature of the Supreme Lord, who even though he is the Supreme Lord, is more interested in playing with his cowherd boyfriends.
அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர், அதாவது முழுமுதற் கடவுளுடைய ஒரு தோற்றமான கிருஷ்ணரை பத்தி நம்ம என்ன சொல்றது? அவர் முழுமுதற் கடவுளா இருக்கும் பட்சத்திலும் அவர் தன்னுடைய கோபால நண்பர்களோட விளையாடுறதுல மிக அதிகமான ஆர்வம் காட்டுறாரு.
Somehow we can just begin to conceive of the Supreme Lord who is mighty and great.
மிகவும் பெரிய, மிகவும் சிறந்த முழுமுதற் கடவுளை பத்தி நம்ம ஏதோ கொஞ்ச நெஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எண்ணங்கள் நமக்கு அவரை பத்தி தெரியலாம்.
But the Supreme Lord running barefoot, chasing after some cows and playing on a flute, even Lord Brahma could not understand this.
ஆனா வெறுங்கால நடந்து போயிட்டு பசுமாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுள் உள்ளாங்குளர் வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அவரை பிரம்மா கூட புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத.
And that same Supreme Lord comes as his own devotee to distribute that love of himself.
அதே முழுமுதற் கடவுள் தன்னுடைய பக்தனாகவே தோற்றம் அளிச்சு, தன்னுடைய பக்தனாகவே அவதரித்து, அந்த முழுமுதற் கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய அன்பர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வந்தார்.
He is giving himself and love of himself in this Kali Yoga. He is giving himself and highest love of himself in the Kali Yoga in which people are of the lowest temperament.
அவர் தன்னையே கொடுத்து தன் மேல இருக்கக்கூடிய உயர்ந்த அன்பையும் கொடுக்கிறார் இந்த மிகவும் மோசமான கீழ்நிலையில இருக்கக்கூடிய கலியுகத்துல.
This is achintya api achintya. It's more inconceivable than inconceivable.
இது அச்சிந்தியார் அப்படி அச்சிந்தியான்னு சொல்லப்படுது, அதாவது புரிந்து கொள்ளப்பட முடியாததில் எல்லாம் புரிந்து கொள்ளப்பட முடியாததாகும்.
Therefore in Chaitanya Charitamrita, words such as Chitra, Chamatkar, these words are used again and again to describe. Chitra, Chamatkar, this means wonderful.
அதனாலதான் சைத்தன்ய சரிதாமிரத்துல சித்ர சமர்கா அப்படிங்கிற வார்த்தைகள் மறுபடி மறுபடி உபயோகப்படுத்தப்பட்டது. அப்படின்னா மிகவும் அதிசயமானது அப்படின்னு அர்த்தம்.
It is simply indescribable.
அது நம்மளால விளக்கவே முடியாதது, வர்ணிக்க முடியாததுன்னு அர்த்தம்.
But somehow some description is there.
இருந்தாலும் ஒரு சில வர்ணனைகள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
To give us some idea of how wonderful are these extraordinary pastimes.
கிருஷ்ணருடைய இந்த அபரிமிதமான லீலைகள் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறதுக்காக ஏதோ ஓரளவுக்கு அதனுடைய விவரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு நமக்கு.
What is that? Chaitanya Leela, Amrita Pur, Krishna Leela, Shumadhur, do we mile? Now I'm forgetting. Dui mile hoi sumadhurja. Shadu guru prasade, tare jai ashade, se jane madhurja prachurja. It's described that the pastimes of Chaitanya Mahaprabhu, they are like nectar.
Chaitanya Mahaprabhu-nude leelegal amrutham pondravai.
And the pastimes of Krishna are very sweet.
Krishna-rude leelegal migavum inimeyanavai.
Chaitanya Leela Shukarpur. You know, that's it. It's the pastimes of Krishna are like the little, just like in the payasam, the milk payasam, you put a little karpur and then it becomes very tasty.
நம்ம பால் பாசத்துல கொஞ்சம் கற்பூரம் போட்டோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இனிமையானதா இருக்கு.
So like that, you mix Chaitanya Leela and Krishna Leela and it becomes very sweet.
அது மாதிரி நீங்க கிருஷ்ண லீலாவையும் சைத்தன்ய லீலாவையும் இணைச்சீங்க அப்படின்னா அது மிகவும் இனிமையானதாயிடுது.
Because Chaitanya Leela is actually based on Krishna Leela.
ஏன் அப்படின்னா சைத்தன்ய லீலையானது கிருஷ்ண லீலையின் அடிப்படையில செயலாற்றப்பட்டதாகும்.
Chaitanya Mahaprabhu is simply remembering Krishna.
சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அவர் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருந்தார்.
So when we hear about the pastimes of Krishna, then we hear about Chaitanya Mahaprabhu, who is Krishna himself, relishing, remembering his own leela.
Chaitanya Mahaprabhu sakshat Krishna rengra kodilum tannude suya leelaya avare aanandichirundar.
So Chaitanya Leela Amritapur, Krishna Leela Shukapur, due mile hoy sumadhurja, becomes very sweet. Then Shadu Guru Prasade. Then that sweet, that payasham mixed with kapur, that is taken by the sadhus and gurus, taha jay ashadi. And then who gets that prasad? Whoever takes the remnants, that prasad, shay jane madhurja prachurja. They can know what is the, I don't know how to, madhurja prachurja means vishal madhurja, great sweetness.
அதே அந்த கற்பூரமும் பாயாசமும் சேர்ந்த அந்த இனிமையான பதார்த்தத்தை யார் ஒருத்தர், அந்த பதார்த்தத்தை எப்ப குருவும் சாதுவும் எடுத்துட்டு அத அவங்களுடைய மிச்சத்தை எப்ப கொடுக்குறாங்களோ அது மிகவும் இனிமையானது, மிகவும் இனிமையான பதார்த்தமாயிடுது.
So it's poetic language.
இது ரொம்ப வர்ணனை மிகுந்த கவித்துவம் மிகுந்த.
Yeah. Here it said, Kavim Purana Manusha Shitaram. So this is Kavitva, the poetry is meant for describing the Supreme Lord. Kavi means one who is very learned. And Kavi means poet. So one who is actually very learned, he knows that Krishna is the Supreme Lord and automatically praises him with poetic speech. Learning is received by the grace of Saraswati. She is called Vani or Vak. Vani is a name for Saraswati.
Saraswati Vani அப்படினு சொல்லப்படுறாங்க.
Or Vak.
அப்படி இல்லனா Vak அப்படினு அழைக்கப்படுறாங்க.
So Vani means speech or knowledge.
Vani அப்படினா பேச்சு அல்லது அறிவு அப்படினு அர்த்தம்.
And the topmost manifestation of that Vani is Gauravani. There's Vedavani, and that Vedavani, the topmost manifestation of that is Gauravani.
And the Vaniyinude migacharanda nilayanadu Vedavani, and the Vedavaniyinude migacharanda nilai Gauravani.
You don't know this word Vani? That's, that must be there in Tamil, no?
Yeah, yeah.
Should be there. Yeah. So this Gauravani that is distributed by those who are recipients of the mercy of Shuddha Saraswati.
In the Gauravani anadhu Shuddha Saraswati inudaya karunaiya petravargalala viniyogikkapadugirathu.
She is the wife of, she or one of the shaktis of Narayana, Vani.
Aval shakti Narayanarude shaktigalla oruvarava, Sanaranarude manaigalla oruvarava.
So let us study this shastra and speak this knowledge.
Adanalai nama ellarum indha shastrangala padichu avatrai pesuvomaga.
And pray for the mercy of Saraswati that through our speech we may establish the bhakti siddhanta, which is the Vani of Saraswati.
நம்ம சரஸ்வதியினுடைய சரஸ்வதி கிட்ட நம்ம பிரார்த்தனை செஞ்சு அதன் மூலமா நம்ம பக்தி சித்தாந்தத்தை பேசறதுக்கு நம்ம முயற்சி செய்வோமாக.
ஹரே கிருஷ்ணன். I've made this book about Chaitanya Mahaprabhu. People should have some idea of who Chaitanya Mahaprabhu is.
Na Chaitanya Mahaprabhu patti and puttagam kuduthirukiren eludirukiren adanal makkalukku Chaitanya Mahaprabhu patti konjamaadu karuthu irukum thodangi vara kodukku.
Just introductory.
Adu verum arimugam da.
So those of you who don't have this book, please take.
Yaar kittala and puttagam illiyo daya seidhu idha vaangikonga.
You please all read this Bhagavad Gita as it is, Srimad Bhagavatam, Chaitanya Charitamrita, so many important books.
Neenga Srimad Bhagavad Gita Bhagavatam matrum Chaitanya Charitamritam idu pondra megavum mukkiyamaana puthagangal pala irukku ad ellathaiyum neenga padichu therinjikolum.
The essence is sweetness.
Idanude saaram enna appadina inimai.
And when that sweetness is distributed, that is called audarya, magnanimity. That is the gift of Chaitanya Mahaprabhu.
எப்ப இந்த இனிமையானது விநியோகிக்கப்படுதோ அப்ப அது அபரிமிதமானதுன்னு சொல்லப்படுது. அது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையா வெளிப்படுது.
So Krishna, he is madhurya vigraha. He is the form of sweetness.
கிருஷ்ணர் மாதுரிய விக்ரகா, அவர் இனிமையினுடைய உருவம் அப்படின்னு அழைக்கப்படுறார்.
And Chaitanya Mahaprabhu's audarya vigraha, he is the form of magnanimity, distributing that sweetness. Audarya.
Chaitanya Mahaprabhu audarya abdin solapadrar, adavadhu avar karunayinudaya karunaye ellarukkum vaari valangaradhukaga vandavar.
Hare Krishna. Any question?
Edavadhu kelvigal irukka?
All right then. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare,
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare
Hare.
Krishna, please go on chanting Hare Krishna.
Lalde se Hare Krishna mantra todarndu kirtanam panindrunga.
And get the mercy of Chaitanya Mahaprabhu.
அதன் மூலமா சைத்திர மகாபிரபுடைய கருணையை எல்லாரும் பெறலாம்.
So if anyone wants to take this book, if you don't have, please take it.
இங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா